நம்ம ஒரு பாடல் பாடணும், அபாய்ட் வித் மீ, தமிழ்ல நீங்காதிரும், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. அதுல ஒரு வரி வரும், எல்லாம் நான் சுத்தி பார்க்கறது எல்லாம் மங்கி வாடி எல்லாம் மாறி போகிறது. Fade and decay all around I see. எல்லாம் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷங்கள் எல்லாம் அப்படித்தான், கொஞ்சம் கொஞ்சமா மங்கி வாடி எல்லாம் மாறி போகும். தூரத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் மாதிரி இருக்கு, அது ரொம்ப நாள் நாடி தேடி அதை போய் தொட்டு அதை ஃபுல்லா அனுபவிக்கலான்னு பார்த்து ஒரு பிடிக்கலான்னு பாக்குறோம். சில நேரத்தில் பிடிக்கும் போது அதே ஒரே மாயா அப்படியே பறந்து போற மாதிரி நம்ம கிட்ட இருந்து போயிடுது. அப்படித்தான் உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷங்களும். ஏன்னா ஒரு மனுஷன், எனக்கு தெரியும், ஒரு பெரிய மேன்ஷன் கட்டணும்னு அவருக்கு ஆசை. மேன்ஷன் கட்டி டாப் கார்ஸ், பணக்கார கார்ஸ் தான் பார்க்கிங்ல நிக்க வைக்கணும். கட்டே கட்டினார் பல வருஷத்துக்கு அப்புறம், மிக அருமையான மேன்ஷன், அதுல ஸ்விம்மிங் பூல், பின்னாடி பெரிய ஸ்விம்மிங் பூலு. அதான் வாழ்க்கையில அவருக்கு விரும்பினார், எல்லா டாப் கார்ஸ் அவர் வீட்டுல. மூணே மாசம் தான் அவருக்கு சலிச்சு போச்சு. மூணு மாசத்துக்கு அப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல்ல அவரு இன்னுமே ஸ்விம் பண்றதுக்கு ரொம்ப அவருக்கு விருப்பம் இல்லை, அந்த ஸ்விம் பண்றது இல்லை. அந்த பெரிய வீடு, அந்த வீட்டுல வெறும் எல்லாம் செங்கல் அடுக்கின மாதிரி ஒரு பில்டிங் மாதிரி தான் இருக்கு. அந்த கார் எல்லாம் ஒரு விதத்துல ஒரு இரும்பு பெட்டிகள் மாதிரி தான் தெரியுது, எல்லாம் பழசா ஆயிடுச்சு. உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷங்களும் ஆரம்பத்துல அது பெருசா நமக்கு ரொம்ப கவர்ச்சியா இருந்தாலும் வாடித்தான் போகுது, கொஞ்ச நாள் அது போகுது. ஒரு நாள் இதே போய் போய் நம்ம எல்லாரும் பழைய பாரதிலா மாதிரி ஆகி நம்முடைய சென்சஸ் உணர்வு எல்லாம் மங்கி போய் எதுவுமே நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி உலகத்துல இருக்கிற சந்தோஷங்கள்லாம் வாடி போயிட்டு இருக்கிற ஒரு நிலையில ஒரு சந்தோஷம் இருக்கு. அது வாடி போறதுக்கு பதிலாக நம்ம வாழ்க்கையில நமக்கு வயசு ஆக ஆக அது அதிகமாயிட்டு போகும். எஸ்பெஷலி நம்ம ரொம்ப வயசான பிறகு நம்ம உலகத்துல இருக்கிற புலன்கள் எல்லாம் நமக்கு மங்கி போகும்போது தான் அந்த சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னும் இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான். அந்த சந்தோஷத்துக்கு பேசா ரட்சிப்பின் சந்தோஷம். ஒரு விசுவாசிக்கு அது ரட்சிக்கப்பட்ட உடனே அது கிடைக்குது. ஆனா அதை சில நேரத்தில் விசுவாசி இழந்துடலாம். இழந்த பிறகு ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்த விசுவாசியோட ஒரு பரிதாபமான மனுஷனை உலகத்துல பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் தாவீது இங்க இருக்கிறார். அவர் தன்னுடைய மெய்யான நேர்மையான பாவ அறிக்கைய உள்ளத்திலிருந்து பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்ட பிறகு அவர் கேட்கிற பிரதானமான ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க. 11 நம்ம ஏற்கனவே படிச்சோம், உங்களுடைய உமது அது நெகட்டிவ், இதை செய்யாதீங்கன்றார். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இருக்கும். செய்யாதீங்க, இது செய்யாதீங்கன்றார் இல்லைங்களா, இதை செய்யாதீங்க. ஒரு நிமிஷம், ஆனா 12 வசனத்துல என்ன செய்யணும், உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ரட்சிப்பின் சந்தோஷத்துக்காக ஜெபம். ரட்சிப்பின் சந்தோஷம்னா என்ன? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எப்படி ஒருத்தர் இழந்துடுறாரு, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் எப்படி பெறுவது, அதெல்லாம் கேள்விகள் நமக்கு வருது இல்லைங்களா. அந்த ரட்சிப்புனா சில ஒருத்தர் சொன்ன மாதிரி இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த பரலோக இன்பம் ஒரு பாதி அனுபவிக்கக்கூடியது ரட்சிப்பின் சந்தோஷம் தான். அது ஒண்ணுதான் மெய்யான நிரந்தர சாலிட் சந்தோஷம். அந்த விசுவாச அறிக்கை ரட்சிப்பின் படிமுறைகள் அப்படின்னு பார்க்குது இல்லைங்களா, ரொம்ப அதிசயம் நம்முடைய ரட்சிப்பு. இப்பதான் கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பை பற்றி ஆழமான சிந்தனை இல்லாததுனால தான் ரட்சிப்பின் சந்தோஷத்துல அவங்க வளர்றது இல்லை. தங்களுக்கு எவ்வளவு பெரிய ரட்சிப்பு கிடைச்சிருக்குன்ற அதனோட மகத்துவம் மேன்மை அது தெரியறதில்ல. ஒரு அப்படி இருந்துடுறாங்க, ஒரு உலக எண்ணங்கள்ல இருக்கும் போது ரட்சிப்பின் மகத்துவம் தெரியறதில்ல. அந்த ரட்சிப்பு எனக்கு இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெருசு. உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டா ஒரு சில நெகட்டிவ், இதுல இருந்து இந்த ஆபத்துல இருந்து ரட்சிக்கப்படுறோம், அதை விட்டு நன்மைக்கு நாம் ரட்சிக்கப்படுறோம். எதுல இருந்து ரட்சிக்கப்படுறோம்? பாவத்தின் குற்றத்திலிருந்து, தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து, நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து, இந்த பயங்கரமான உலக தீமையான உலகத்திலிருந்து, சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் ஆளுகையிலிருந்து, மரணத்தின் பயத்திலிருந்து, மரணத்தின் கூரிலிருந்து, பாதாளத்தின் ஜெயத்திலிருந்து, நித்திய ஆக்கினையிலிருந்து, இதுல எல்லாம் நம்ம ரட்சிக்கப்படுறோம். நான் எத்தனை லிஸ்ட் போட்டு அதெல்லாம் ஒரு ஒரு பிரசங்கம் உங்களுக்கு கொடுக்கலாம். இதுல இருந்தெல்லாம் நீ காப்பாற்றப்பட்டுட்டப்பா. யோசிச்சு பாருங்களேன், உலகத்திலேயே நித்தியத்திலேயே மிகப்பெரிய ஆபத்துகள் இதுதான், மிகப்பெரிய தீமைகள் இதுதான், அதுல எல்லாம் நீ தப்பிச்சுட்ட, நீ காப்பாற்றப்பட்டிருக்கிற. வெறும் நெகட்டிவா நடந்தது மாத்திரம் இல்ல, பாசிட்டிவா என்னென்ன நடந்திருக்கு ரட்சிப்புல, உனக்கு மறுஜன்மம் ஆயிருக்கு, நீ திப்ப உறுதியாக பரலோகத்திலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிற, உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுன்ற அனுபவம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு விசுவாசத்துல உணர்றது உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கடவுள் தன்னுடைய அன்ப தெரிந்து கொள்ளுதலை என் மேல வச்சிருக்கிறாருன்ற ஒரு உணர்வு இருக்கே, அதை உண்மையா உணரும் போது ஒரு வர ஒரு சந்தோஷம் இருக்கே. யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் சாதாரணமா என்ன சொல்றது, அதிசயமான காரியங்களை இந்த ஜனங்களுக்கு கொடுத்தா இதுல அந்நிய காரியங்களா நினைக்குதுன்ற மாதிரி, இதுல கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி, இதனோட அருமைகள் தெரியுதா நமக்கு, எவ்வளவு பெருசு. தேவனுக்கு முன்பதாக நான் பரிபூர்ண நீதிமானாக நிற்கிறேன். இந்த ரட்சிப்பு செஞ்சது தேவனுடைய பிள்ளையாக தத்தெடுத்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய சுதந்திரவாளியாக, உடன் சுதந்திரவாளியாக, நித்திய நம்பிக்கை எனக்குள்ள நற்கிரியை ஆரம்பித்த ஒரு தேவன் கிறிஸ்து வரும் நாளுக்கு என்று பரிபூர்ணமா நடத்தி முடிப்பாடி கிறிஸ்துவோடு என்னை மகிமைப்படுத்துவார், எனக்காக நித்திய மாறாத வாடாத சுதந்திரம் எனக்கு பரலோகத்தில், இதெல்லாம் ரட்சிப்பின் சந்தோஷம், இதெல்லாம் சந்தோஷம். என்ன சந்தோஷம், எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு! கடவுள் தன்னுடைய குமாரனை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே வல்லமை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பாய்ச்சி, நம்ம உயிரோடு செத்தவங்களிருந்து எழுப்பி பூரண ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பூரண ரட்சிப்பு, கடவுள் எவ்வளவு தீர்மானமா இருக்கிறார்னா, இங்கிலீஷ்ல வந்து த த்ரீ பீஸ்ல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ட்ரிபிள் பி. முதலாவது பெனால்டி ஆஃப் சின், த பவர் ஆஃப் சின், அண்ட் த பிரசன்ஸ் ஆஃப் சின்னுவாங்க. பாவத்திலிருந்து பெனால்டி, பாவத்திலிருந்து தண்டனையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். பாவத்தில் தண்டனை, கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போற எல்லா காலத்துல நாம் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து தண்டனை நமக்கு இல்ல, பெனால்டி ஆஃப் சின்ல நாம் ரட்சிக்கப்பட்டோம். அது ஆரம்பத்திலேயே நமக்கு நடந்துருது, ஆனா அதோடு நிக்கிறது இல்ல ரட்சிப்பு. பாவத்தின் வல்லமையிலிருந்து, த பவர் ஆஃப் சின்ல இருந்து பரிசுத்தமாக்குதல்ல தொடர்ந்து நாம் வளர 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 பாவத்தின் வல்லமை நம் வாழ்க்கையில குறைஞ்சிட்டு, பாவத்தின் வல்லமையினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இறுதியாக பாவத்தின் பிரசன்னத்துல இருந்து, த பிரசன்ஸ் ஆஃப் சின்ல இருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பாவத்தை, த பெனல்டி ஆஃப் சின், த பவர் ஆஃப் சின், த பிரசன்ஸ் ஆஃப் சின், பூரண ரட்சிப்பு இல்லைங்களா. அந்த ரட்சிப்பை விட உலகத்துல வேற சந்தோஷம் இல்லைங்க, அதை உணர்ந்ததை விட. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்து ஆரம்பத்துல ஒரு காலத்துல வந்துட்டு திடீர்னு போயிடுறது இல்ல, எல்லா கிறிஸ்தவ கிருபைகள் மாதிரி ரட்சிப்பின் சந்தோஷம் அதிக அதிகமாக வளர்ந்து போக வேண்டும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்து நம்முடைய அஷூரன்ஸ், நிச்சயத்தை குறிச்சிருக்கிறது. அஷூரன்ஸ் இன்னும் 1689 ஒரு பெரிய சாப்டர், 18th சாப்டர், அதுல என்ன போட்டிருக்குன்னா, நமக்கு விசுவாசத்தின் நிச்சயம், கிருபை நிச்சயம் ஏற்படும் போது அந்த நிச்சயத்தினால் வருகிற முதல் கனி, கனிகள்லாம் லிஸ்ட் வருது, அதுல வருகிற கனி வந்து நம்ம இருதயம் வந்து பரிசுத்தாவினால் வருகிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுல என்லார்ஜ் ஆகுதா, அதாவது விரிவடைஞ்சுக்கிட்டே போதும். ஹார்ட் என்லார்ஜ் ஆகுற மாதிரி, ஹார்ட் என்லார்ஜ் ஆகுறது இல்லை, ஆனா அதை அனுபவிக்கக்கூடிய திராணி நமக்கு அதிக அதிக அதிகமாக பரிசுத்தாவின் சந்தோஷத்தை, எவ்வளவு அளவுக்கு அஷூரன்ஸ்ல நிச்சயத்துல வளர்றோமோ அந்த அளவுக்கு பரிசுத்தாவின் சந்தோஷம். அதான் சந்தோஷம் மாத்திரம், அது சமாதானம், தேவனுடைய அன்பு, நன்றி, பலன், எல்லா கிறிஸ்தவ கடமைகளையும் இன்பத்தோடு செய்கிற ஆனந்தம் அது கொடுக்குதா நமக்கு. ஆகவே இந்த ஜாய், ரட்சிப்பின் சந்தோஷம் மிகப்பெரிய கிறிஸ்தவ வாழ்க்கைய மிக இன்பமான வாழ்க்கைய மாற்றக்கூடியது ரட்சிப்பின் சந்தோஷம் தான். மிகப்பெரிய சாட்சியாக நாம் வாழ வைக்கிறது ரட்சிப்பின். ஏன்னா இதுக்கப்புறம் தான் அவர் சொல்ல போறார், எனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க, அப்பொழுது பாவிகளுக்கு வழியை நான் சொல்லுவேன் இல்லைங்களா. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பலன். நமக்கு மோர் தென் கான்கரஸ், எல்லாவற்றிலும் ஜெயம் உள்ளவர்களாக நம்மள செய்யறது என்ன, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம். பாவத்தின் மேல ஜெயம், சூழ்நிலைகள் மேல ஜெயம், உலகத்துல வர உபத்திரவங்கள் மேல ஜெயம். பவுல் ஜெயில இருந்தாலும் என்ன ஜெயத்தோடு வாழ்ந்தார் அந்த ஜெயில, ஏன் இந்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த தான் ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை விசுவாசி ரட்சிக்கப்படும் போது பெறுகிறான். அவனுக்குள்ள நிச்சயம் எவ்வளவு வளர்கிறதோ அந்த அளவுக்கு இந்த சந்தோஷம் வளர்கிறது. ஆனா சோதகரமாக விசுவாசிகள் அந்த சந்தோஷத்தில் அநேக விசுவாசிகள் தொடர்றதில்லை. ஏன் தொடர்றதில்லை? ரட்சிப்பின் சந்தோஷம் என்னன்னு பார்க்கணும். அது ஏன், எப்படி ஒரு விசுவாசி ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்கிறான், நம்முடைய அஷ்யூரன்ஸ் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னா, ஒரே காரியத்தினால, பாவத்தினால். ஒரு விசுவாசி பாவம் செய்யும் போது அவனுடைய அஷ்யூரன்ஸ் பாதிக்கப்படுது. அந்த அஷ்யூரன்ஸ் பாதிக்க அவனுடைய நிச்சயம் பாதிக்கப்படுறதுனால அவனுடைய சந்தோஷமும் கெட்டு போகுது. ஏன்னா பாவம் அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் அவனை விடுவிச்சுக்கிட்டே வரும்போது பரிசுத்தமாக்குதல்ல, அவன் பரிசுத்தமாக்குதல்ல வளராம பாவம் செய்யும் போது பாவத்தின் வல்லமைக்கு திருப்பியும் அடிபணிஞ்சான், பாவத்தின் வல்லமைக்குள்ள வந்துடுறான். அந்த பாவத்தின் வல்லமைக்குள்ள மாட்டிக்கிட்டவன் சுதந்திரத்தையும் இழக்கிறான், நிச்சயத்தை இழக்கிறான், சந்தோஷத்தையும் இழக்கிறான். அதனாலதான் அந்த விசுவாச அறிக்கையில பேரா நாள் என்ன சொல்லுது, எப்படி ஒருத்தன் நிச்சயத்தை இழக்கிறானா, தன்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை காத்து கொள்ளாமல். எப்படி காத்து கொள்ளாமல், ரெகுலர் ஜபம் பண்றது இல்ல, இருதயத்தை காத்துக்கிறது இல்ல, வேதத்தை படிக்கிறது இல்ல, கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தாத போது என்ன நடக்குது, அடுத்த ஸ்டெப் பாவத்துல விழுந்து மனசாட்சியை காயப்படுத்திக்கிட்டு பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறதுனால அவன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நிச்சயத்தை இழக்கிறான், அதனால் சந்தோஷத்தை இழக்கிறான். அதுதான் தாவீதுக்கு நடந்தது. கிருபையின் சாதனங்களை அவர் நிராகரித்து அதை நெக்லெக்ட் பண்ணி அசட்ட பண்ணி ரொம்ப நாள் ஜெபம் பண்ணாம வசனத்தை படிக்காம இருக்கும் போது சோதனை வந்துச்சு அவருக்கு. சோதனை வந்து பாவம் செய்து பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி மனசாட்சியை காயப்படுத்திக்கிட்டு ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடுச்சு. வேணும்னு செஞ்ச பாவத்தினால் நாம் ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடுது. நீங்க யாராவது அப்படி இருக்கிறீங்களா, எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷமே இல்லை, எப்படி சந்தோஷமா இருந்த ஒரு காலத்துல, இப்ப சந்தோஷமே இல்லை, ஏதோ ஒரு நடமாடுற தன மாதிரி வாழ்க்கை ஓடுது, சந்தோஷமே இல்லை. அது இது காரணம் இல்ல, வாழ்க்கையில சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம் மாதிரி வேற இல்ல, அது வளர்ந்துட்டு போற சந்தோஷம், வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டு போற சந்தோஷம் அது இல்லையே அப்படின்னு வாடி நொந்துகிட்டு இருந்தா இது ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு. தாவீதுடைய வசனம் ஒரு பெரிய நற்செய்தி. ஏன், அந்த ரட்சிப்பின் தேவன் மாபெரிய கிருபையில அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் அவர் கொடுக்கிறார், நேர்மையா உண்மையா மனம் திரும்புற உள்ளங்களுக்கு, தாவீது போல் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்றாடுற உள்ளங்களுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிறார். இந்த சத்தியத்தை அறிந்த தாவீது அதுக்காகத்தான் நேர்மையோடு, எனக்கு அந்த சந்தோஷம் வரும், நான் நேர்மையா மனம் திரும்பினா போதும், இதுதான் எனக்கு வேணும். அதனாலதான் பிரதானமா அது அறிக்கை விட்ட உடனே உடனே அதுக்காக கேட்கிற, ஆண்டவரே நான் பாவியாக இருந்தேன், ஆனா நான் பாவத்திலேயே இருப்பேன், எனக்கு ரட்சிப்பு சந்தோஷத்தை கொடுங்கன்னா ஒருபோதும் நடக்காது, இச்சை ஆளுகைக்குள்ளே இருப்பேன், எனக்கு கொடுங்க இல்ல, அதுக்காக முதல்ல மனம் திரும்புற, ஆண்டவரே முதல்ல நான் பாவத்தின் தண்டனை மேல இருந்த ஒரு பாவியாக இருந்தேன், குற்றவாளியா இருந்தேன், ஆனா அந்த பாவத்தின் தண்டனை இருந்து உங்க ரட்சிப்பை என்ன காப்பாத்துச்சு, பரிசுத்த மாசுதல்னால தொடர்ந்து பாவத்தின் வல்லமையில இருந்து காப்பாத்திக்கிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு, அந்த சந்தோஷத்தை வளர்ந்துகிட்டு தான் இருந்தேன், அது எனக்கு இருக்கத்தான் இருந்துச்சு, ஆனா நான் பாவம் வேணும்னு பாவம் செய்து அதை இழந்து விட்டேன். இப்ப அந்த பாவத்தின் வல்லமைனால ஒரு வருஷத்துக்கிட்ட நான் வாழ்ந்துகிட்டு இருந்தாண்டவர், அந்த சுதந்திரம் போச்சு, சந்தோஷம் போச்சு, அடிமைப்பட்டு நான் இருக்கிறேன். நான் பாவத்தின் தண்டனையிலிருந்து என்னை காப்பாத்திட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த அனுபவம் எனக்கு இல்லையே, எனக்கு எல்லா விதமான சந்தேகம் இருக்கு. உண்மையா இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேனே, நான் ஒரு உண்மையா ரட்சிக்கப்பட்டவனா, நான் பரலோகத்துக்கு போறவனான்ற சந்தேகம் அஷூரன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு சந்தோஷம் இல்லையே, அது மன்றாடுறாங்க. ரட்சிப்பு எனக்குள்ள வேலை செய்யறத நான் பார்க்கலையே. அந்த விசுவாச அறிக்கை சொல்லுது ரட்சிப்பும் நிச்சயமும் ரெண்டு வித்தியாசமான காரியங்கள். ரட்சிப்பு இருக்கலாம், சில பேருக்கு அவங்களுக்கு நிச்சயம் போயிடலாம் பாவத்தினால, ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க தான் அவங்க. இப்ப தாவீது ரட்சிக்கப்பட்டவர் தான், ஆனா அந்த நிச்சயம் இல்ல. இது ஒரு உதாரணம் கொடுத்தோம்னா, 100 கோடி பணம், ரட்சிப்பின் சந்தோஷமா இப்படித்தான், 100 கோடி பணம் உங்க கையில இருக்கு. அந்த கையில இருக்கிறதுனால வருகிற சந்தோஷம் எப்படி இருக்கு? கையில ரட்சிப்பொண்டி இருக்குதுன்னு வச்சுக்குவோம், எனக்கு 100 கோடி பணம் வரும்பா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது, ஆனா அது கையில இருக்கிற ஒரு இது இல்ல. ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன தெரியுங்களா? அந்த 100 கோடி பணம் கையில இருக்கும் போது வருகிற சந்தோஷம் இருக்கே, அதுதான் அந்த சந்தோஷம். வரப்போறது இல்ல, எங்கேயோ காத்துல வரப்போது எனக்கு இல்ல, கையில இருக்கியா? இப்போ 100 கோடி இல்ல, அப்படி இருக்கும் கையில மனுஷனுக்கு இல்லைங்களா? அந்த சந்தோஷம் தான் ரட்சிப்பின் சந்தோஷம். எனக்கு ரட்சிப்பு இருக்குதுங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், அது வரப்போதுன்னு இல்ல, ஆனா கையில இல்லையே, கையில இருக்கிற சந்தோஷம் இல்லையே, அதுதான் அவர் கேட்கிறாரு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு இல்ல. ஆகவே அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் அசைக்கப்பட்டதுனால தாவீது வந்து, நான் இச்சையில தொடர்ந்து இருப்பேன் இல்ல, உண்மையா அறிக்கையிட்டு அதை மறைக்காம அதை ஆண்டவருக்கு முன்பதாக அறிக்கையிட்டு, ஆண்டவரே என் பிள்ளைய நீ காப்பாத்து நான் கேட்கல, நினைச்சிட்டு போட்டோம். எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க, நேர்மையான மனம் திரும்பி இருக்க உமக்கு முன்பதாக நான் மீண்டுமாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க அருள் காட்டுங்க. ஏன்னா அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கும் போது நான் வாழ்க்கையில எது நான் சந்திக்க முடியும், எந்த பாவத்தையாவது இன்னுமே ஜெயிக்க முடியும், எந்த சோதனையாவது என்னால நேர்த்த சந்திக்க முடியும், எந்த சூழ்நிலையையும் மேற்கொண்டு நான் வந்துட முடியும். ஆண்டவரே, இட்ஸ் அ கான்கரிங் பவர்னு ஒருத்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியது அந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த சந்தோஷம் இருந்தாதான் அடுத்ததாக, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் இன்னமே என் வாழ்க்கை மற்ற பாவிகளுக்கு உம்முடைய வழியை காட்டுற அளவுக்கு சாட்சியா நான் வாழ முடியும், அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க. சுவிசேஷ பணியில் ஆர்வமா நான் இருக்க முடியும். ஆகவே ஆண்டவர் தனக்கு கொடுக்கணும்னு கேட்கல, திரும்ப எனக்கு தந்து. ரெஸ்டோர்ன்ற வார்த்தை வந்து ஏற்கனவே இருந்துச்சு, இப்ப போயிடுச்சு, திரும்பியும் எனக்கு கொடுங்க. அதை கவனிச்சு பாருங்க, தாவீது அதுல இன்னொன்னு முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்ற, அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒரு தடவை அந்த சந்தோஷத்தை நம்ம இழந்துட்டோம்னா, நம்ம எத்தனை மனுஷ முயற்சிகளோ எத்தனை தோப்பு காரணங்கள் போட்டாலும் நமக்கு அது கிடைக்காது, அந்த ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். எப்படி முதல்ல உலகத்துல என்ன சேர்னாலும் அந்த சந்தோஷம் இல்ல, ரட்சிப்பு வந்தா தான் அந்த சந்தோஷம் இருக்கோ. பாவத்தின் வஞ்சனை பாருங்க, சந்தோஷத்தை கொடுக்கறேன்னு சொல்லி நமக்கு நம்மளால திருப்பி பெற முடியாத சந்தோஷத்தை நம்ம கிட்ட எடுத்துருது. அதுல எடுத்துட்டு போச்சு, நம்ம திருப்பியும் ஒரு பாவ செயல்னால சந்தோஷத்தை இழந்துடலாம், ஆனா 1001 நல்ல செயல்னால அது திருப்பி பெற முடியாது. சரிங்களா? கடவுள் மட்டுமே உண்மையான நேர்மையான மனம் திரும்புதலுக்கு பதிலாக அது கொடுத்தாத்தான் உண்டு. அதனாலதான் தாவீது, ஐயோ எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுங்க, 10,000 ஆடுகள் வெட்டினாலும் எத்தனை பலிகள் கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் எனக்கு கொடுக்காது. தாவீது நம்மள மாதிரி, நம்ம என்ன செய்யணும், ஒரு தப்பு செஞ்சுட்டு ரொம்ப சோகமா இருந்துகிட்டு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு கூட்டுறேன், எனக்கு நானே தண்டிச்சுக்கிறேன் நினைச்சுக்கிறது, அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஒரு நாள் விட்டு ஜபம் பண்றது, அப்புறம் பைபிள படிக்கிறது, அப்புறம் ஒரு பாட்டை பாடுறது. சரி, சர்ச்சுக்கு வந்து நல்ல பிரசங்கத்தை ஆண்டவர் அன்பா ஒரு சத்தியத்தை சொன்னார், எனக்கு ஆண்டவர் இனிமே சந்தோஷத்தை கொடுத்துட்டார், மேல் பாரு, நம்மள நாமளே சமாதானம் பண்ணிட்டு போறது இல்லை. அதை விட ஆழமானது இது, உடஞ்சி நொறுங்கி ஆண்டவர் கிட்ட மன்றாடுற உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. அது நீங்க தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி உலகத்துல வேற இல்ல, நான் அனுபவிச்சிருக்க சுத்தி பார்த்திருக்கிறேன், எனக்கு திருப்பம் இப்ப இல்ல, அது கொடுங்க. அடுத்ததாக என்ன சொல்றாரு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமாவி என்னை தாங்கும்படி செய்யும். இது ரொம்ப கஷ்டமானது. சுருக்கமா சொல்ல போனா, வெறும் என்னை திரும்ப என்னை புதுப்பீங்கன்ற மாத்திரம் சொல்லல, என்னை புதுப்பிச்சு அந்த நிலையிலேயே தொடர்ந்து என்னை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க, இன்னமே பாருங்க நானு இன்னமே ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டேன், நானு அப்படி இருந்துருவேன், இதை செஞ்சிருவேன், அதெல்லாம் இல்ல சாமி எனக்கு நீங்க கொடுங்க, அதுல தொடர்ந்து நிலைத்து இருக்கும்படிக்கு என்னை காத்து கொள்றதுக்கு கிருபை நீங்க தான் செய்யும், இன்னமே என்னை நம்பவே மாட்டேன் பாருங்களா. இதுதான் பிரச்சனை நமக்கும் இருக்குது. அதவே கொடுங்க, இன்னமே நான் மாறிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், இன்னும் நம்மளதான் நம்பிக்கிட்டு இருப்போம். இந்த பாவத்தின் அனுபவம் ஏதாவது செய்யணும், நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ஆண்டவர் மேல டிபெண்ட், எந்த அளவுக்கு சீர்கெட்டவா ஆண்டவரே, எந்த அளவுக்கு பலவீனமான ஆண்டவரே நானு, பாவம் எனக்கு எந்த சந்தோஷம் கொடுக்காது, என் வாழ்க்கையை கெடுக்கிறோம்னு தெரிஞ்சாலும் இவ்வளோ மனம் நுணர்ந்து மனம் திரும்பி ஜபித்து சந்தோஷத்துக்காக கேட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தை ஒருவேளை நீங்க கொடுத்துட்டாலும் மறுபடியும் சோதனை வந்தா சோதனை என்னை இழுத்துச்சுன்னா ஒருவேளை நான் விழுந்து அதை இழந்துடலாம் அந்த சந்தோஷத்தை. ஆகவே என்னுடைய ஆழமான பலவீனத்தை நான் உணர்ந்து என்னை மிஞ்சின வல்லமை என்னை காக்கலன்னா என்னால இன்னமே ஊழல் இருக்க முடியாது. அந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோமா, அந்த தாழ்ச்சிக்கு நம்ம வந்திருக்கிறோமா, பாவத்துல நம்ம விழுந்தா நம்ம என்ன பண்றது, இன்னொரு வாட்டி ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன், ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க ஆண்டவரே இனிமே நான் பாத்துக்கிறேன், மனுஷன் என்ன உடையில பேதுரு உடஞ்ச மாதிரி, தாவீது உடஞ்ச மாதிரி இல்லைங்களா, உடஞ்சா உடஞ்சிடணும், என்னமே நீங்க இல்லைன்னா வேற அழி, நீ நேசிக்கிற பேதுருவே நேசிக்கிற பேதுருவே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, என்னமே உண்மை விட்டா வேற வழி இல்லை, எனக்கு கொடுங்க நான் இன்னுமே இலக்காம பாத்துக்கிறேன் இல்ல, கம்ப்ளீட்டா சார்ந்து நீங்க என்ன காத்த வைக்கலன்னா முடியாது சாமி, தந்து உற்சாகமான ஆவியை என்ன தாங்கும்படி தாங்கும்படி தொடர்ந்து என்ன நீங்க தான் தாங்கணும், என்ன என்ன மாதிரி தாங்கணும்ன்றது, உற்சாக ஆவி, பல வேர்ட்ஸ் இதுக்கு, ஒரு உறுதியான ஆவின்னு இருக்கு, இலவசமான ஆவி, விடுதலையான ஆவி, இன்னும் சில வேர்ட்ஸ் இருக்கு, ஒரு ராஜரீக ஆவி, ஒரு ஒரு ராயல் ஸ்பிரிட் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன்ஸ் பலது வருது. என்ன இதுக்கு அர்த்தம் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவரே நான் பாவத்துல விழுந்ததுக்கு மெய்யான காரணம் என்னுடைய ஆவி ரொம்ப கேவலமான பலவீன அருவருப்பான உலகத்துக்கு ஒட்டி இருக்கிற இச்சையில வணங்கி போன ஒரு ஆவி, எவ்வளவுதான் சுத்தம் பண்ணி வச்சாலும் திருப்பி திருப்பி அந்த பண்ணி சாக்கடையை தேடி ஓடுற ஒரு ஆவிதான் அது, பூமிக்கு ஒட்டி இருக்கிற ஆவி அது, எவ்வளவு சுத்தம் பண்ணி நடு வீட்டுல வச்சாலும் அப்படித்தான் போய் அதுக்கு மெதுகிட்டு ஒரு வருஷம் அந்த சாக்கடையில நல்லா நிம்மதியா இருந்துச்சு. பரலோக என்ன இல்ல, ஆண்டவரை பத்தி என்ன இல்ல, இல்ல எவ்வளவுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாலும், எவ்வளவுதான் என்ன ஆசீர்வதிச்சாலும், எவ்வளவுதான் எனக்கு இது பண்ணாலோ சந்தோஷமே வரும்போது இந்த பண்ணி ஓடிடதான் செய்யுது, கேவலமான ஆவி. ஆகவே ஆண்டவரே என்ன ராயல் ஆவியினால என்னை தாங்க செய்யும், உற்சாக ஆவி, ராயல் ஆவி, பரலோக கன் பரிசுத்தம், உண்மையான பரிசுத்த கண்ணியத்தோடு நான் வாழும்படி, ஒரு உயர்ந்த பிரபு, ராயல் பிரபு, தேவனுடைய சர்வ வல்லமை, தேவனுடைய பிள்ளைக்கான ஆவியை பெற்றவனாக, இந்த உலகத்துல இருக்கிற சீப்பான சந்தோஷங்களை தேடி ஓடாம, உலகத்துல இருக்கிற சாக்கடைகள் எல்லாம் மேல நடக்க, உலகத்துக்கு மேல ஒரு நேர்மையான பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க, உன்னுடைய உச்சாக ஆவித்தான் எனக்கு அப்படி செய்ய முடியும், ஒரு பிரின்ஸ் ஆக, ராயல் ஆக, இந்த உலகத்தை என்னை இழுக்கத்தான் செய்யுது, அது எவ்வளவுதான் கழுவி வச்சாலும் அப்படித்தான் போகுது, அது அப்படி உணர்ற அந்த ஆவியினுடைய பாதிப்பு, அந்த உற்சாக ஆவியினுடைய சந்தோஷத்தின் மகிழ்ச்சி என உலகத்துக்கு மேல வாழ வைக்கும், இந்த உலக சந்தோஷம் எல்லாம் பார்த்துச்சு போன்னு தோணும், அந்த ஆவி தாங்க செய்யும், அதுக்கு என்ன தாங்கிட்டே இருக்கும் போது, அந்த ஆவி என்ன பாதிச்சுக்கிட்டு இருக்கும் போது, அந்த ஆவியினால் என் சத்திய என் மனதெல்லாம் சத்தியத்துல வளர்ந்துகிட்டே போகும்போது, உயர்ந்த சிந்தனைகள் சத்தியத்தின் வெளிச்சம் என்ன அனலா கொதிக்க வைக்கும் போது, உள்ளத்திலையோ மனதிலையோ இந்த அசிங்கமான காரியங்களுக்கெல்லாம் நான் ஓட மாட்டேன், பனி தொட்டிய தேடி நான் ஓட மாட்டேன், பரிசுத்தோன்ற சுதந்திரத்துல நான் வளர்ந்துகிட்டு போவேன், இந்த சந்தோஷம் நிறைஞ்சுகிட்டு போவோம், வளர்ந்துகிட்டு போவான்றே அதை எனக்கு செய்யும், எவ்வளவுதான் சாத்தானுடைய சோதனைகள் வந்தாலும் வஞ்சனைகள் வந்தாலும் அந்த ஆவி என்ன தாங்க செய்யும், உற்சாக ஆவி, பிரின்சியார் கேவலமான ஆவி போயிடுச்சு, இன்னுமே எனக்கு உற்சாகமான உயர்ந்த ஆவின என்னை தாங்க செய்யும் பாருங்களேன். அதான் அவருடைய ஜபம், அந்த ஆவி நம்மள தாங்கலன்னா அதுல போயிரும். என்ன பவுல் சொல்லையா, தன்னை நம்பாத ஒரு ஜபம், தன் நம்பிக்கை இல்லாத ஒரு ஜபம் தான் பாக்குறோம். இல்ல எனக்கு கொடுங்க, அது என்ன தாங்க நீங்க செய்யுங்க. பவுல் சொல்லலையா, நாங்கள் உண்மையான விருத்த சேதனம் செய்யப்பட்டு தேவனை ஆராதிக்கிறவர்கள், மாம்சத்துல எந்த நம்பிக்கையும் போடாதவர்கள் அப்படிதான் இருக்கிறாரு. மாம்சத்து ஆண்டவர் இதை செய்யறாரா? நம்ம அநேகருக்கு ஒரு ஆச்சரியமா இல்ல, நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய டைம்ல ஆண்டவர் நமக்கு ஒண்ணு கொடுத்துருவாரு, இனிமே நம்ம பொறுப்பு தான், அதை நம்ம நல்லா காத்துக்கணும். சரிம்மா, தேவனுடைய பெரிய இரக்கத்துல, அவருடைய கிருபைக்கு மேல கிருபையில, நமக்கு வெறும் ஒரு கிருபையை ரட்சிப்பை கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அந்த ரட்சிப்பை காத்துக்கிறதுக்கும் அவர் தான் அந்த ஒரு கிருபை கொடுக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நிலைச்சிருக்கவும் கிருபை அவர்கிட்ட தான் வருது. ஏன்னா நம்மள எதுவுமே பெரும் பாராட்ட முடியாது, அது எல்லாமே அவர் செய்ய வைக்கிறாருங்க. எல்லையற்ற கிருபையில அதுக்கும் கிருபை இருக்கு. அது இருந்தா தானே நம்ம கேட்போம், இல்லனா அறகுறையான காரியத்துல நம்ம வாங்கிக்கிட்டு நான் பாத்துக்கிறேன் நம்ம அகங்காரம் வந்துருது. இதுவும் அவர் கொடுக்கிற கிருபை தான். புதிய ஏற்பாடுல பல வசனங்கள் இருக்கு இல்லையா, அதையும் பக்தருடைய ஜபமே நம்ம கற்றுக் கொடுக்குது. எங்களுடைய மற்றவர்களுக்கு பாவங்களை நாங்கள் மன்னிக்கிறது மாதிரி எங்களுடைய பாவங்களை மன்னியும், என்னை ரெஸ்டோர் பண்ணுங்க, மன்னிங்கன்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, இனமே திருப்பியும் நாங்க உழுந்துராத படிக்கு, சோதனைக்கு உட்படாத படிக்கு எங்களை காத்துக்கொள்ளும், எல்லாம் தீமையில இருந்து எங்களை விடுவியும். அதாவும் அவருக்கு கிருபா கொடுக்கிறாரு. ஏன்னா நம்ம ரொம்ப பலவீனமா உழுதுறதுக்கு காரணம் சிக்கலா இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள ஆவி வீக்காக்குறதுனாலதான். என்னதான் பாஷை பேசினாலும் ஜபம் பண்ணாலும் மனுஷன் திடீர்னு சோர்ந்து போறான். இன்னைக்கு ஒரு வாரம் போற ஒரு வாரம் ஒரு பிரசங்கம் கேட்டோம், கேட்டப்பே ஸ்ட்ராங் ஆறோம், அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல அதே பலவீனமா. வீக் ஸ்பிரிட், சில பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் எல்லாம் செய்யாம அதே நோஞ்சா மாதிரி இருக்க, நோஞ்சா ஆவிங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆவி பலப்படணும். அதனாலதான் பழைய ஏற்பாடுல பவுல் மற்ற புக்ஸ் எல்லாம் பார்க்கலாம், அவருடைய ஜெபம் ரொம்ப ஜபிக்கிறது வந்து உங்க தேவனுடைய வல்லமையினால் உங்களுடைய ஆவி பலப்படும்படிக்கு நான் ஜபிக்கிறேன், உங்களுடைய உள்ளார்ந்த மனிதன் பலப்பட்டு பலப்படணும். வெளியான மனிதன் அழுகி போனால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும் ஜபிக்கிறார். எந்த அளவுக்கு ஆவி ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு தாங்கப்பட முடியும். அதனால்தான் அவர் ஜபிக்கிறார், உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமா ஆவி, பலத்த ஆவி, ஸ்ட்ராங் ஆவி, ராயல் ஆவி, உயர்ந்த ஆவியினால என்னை தாங்கும்படி செய்யும். நான் திருப்பி உழுந்துராத படிக்கு, இந்த உலக சாக்கடையில ஓடிடாத படிக்கு என தாங்கி அதுலயே வளரணும் நான், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதான் அவருடைய ஜெபம். ரெண்டு கேள்வியை நான் கேட்டு முடிக்கிற பயன்பாடாக இதான் தாவீது ஜெபிக்கிறாரு. நீங்க இன்னைக்கு இந்த மாலை வேலையில கேட்க வேண்டிய ஒரு நல்ல கேள்வி இதுதான், ஒரே சந்தோஷம், இது வளருகிற சந்தோஷம், இதுக்கு ஒப்பான சந்தோஷம் உலகத்துல இல்லன்னா இந்த சந்தோஷம் என்கிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க, இந்த சந்தோஷம் என்கிட்ட இருக்கா? ரட்சிப்பின் சந்தோஷம் என்கிட்ட இருக்கா? அது இல்லன்னா எந்த சந்தோஷமும் இல்லாது நம்ம வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் போயிடும். இந்த சந்தோஷம் ஒரு டைம் வந்துட்டு போயிடுறது இல்ல, ஒரு நல்ல சுகத்தோடு இருக்கிற கிறிஸ்தவனுக்கு இந்த சந்தோஷம் வளர்ந்துகிட்டே போகணும். இந்த சந்தோஷம் தான் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைய மிகவும் எத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில இன்பத்தோடு சந்தோஷத்தோடு செய்யறதுக்கு என்ன ரகசியம், இந்த சந்தோஷம் தானே. அதான பிலிப்பியர் புக்கு, எத்தனை பலவீனங்கள் எத்தனை தோல்விகள் குறைவுகள் இருந்தாலும் இந்த சந்தோஷம் இருக்கிற உணர்வு நமக்கு இருக்கணுமே. இப்போ எனக்கு ரட்சிப்பு ஆப்ரேட் ஆகுது, என்னில் நற்கிரியை ஆரம்பித்த தேவன் தொடர்ந்து எனக்குள்ள வேலை, நான் இருக்க வேண்டிய விதத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா முதல்ல இருந்த மாதிரி இப்ப இல்ல, வளர்ச்சி இருக்கு, சந்தோஷம் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த சந்தோஷம் இல்ல அப்படின்னா ஏன் இல்ல? நேர்மையா கேட்கணும் இல்லைங்களா, நம்ம தான் பாக்குறோம். நேர்மை ஆண்டவருக்கு வருப்பவர தேவனுக்கு முன்புதான் அது நேர்மையா இருக்கணும்னா ஏன் இல்ல? ஒருவேளை ஆரம்பத்துல இருந்துச்சு இப்ப போயிட்டு இருந்திருக்கலாம், இல்ல ஒருவேளை ஆரம்பத்திலேயே இன்னுமே இல்லாம இருக்கலாம். ரட்சிப்பு இருந்தாதானே ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும், ரட்சிப்பே இல்லாதனால சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை இருந்துட்டு இப்போ இல்லாம இருக்கலாம், அந்த சந்தோஷம் இல்லைன்னா இருந்துட்டு போயிருச்சுன்னா அது பெறத்துக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? தாவீது மாதிரி நம்ம பாவத்தை, நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர் கிட்ட கேட்டிருக்கலாம். வேற வழி இல்ல, எந்த தேவ ஆவிய துக்கப்படுத்தணுமோ நம்ம பாவத்தினால. ஏன்னா அந்த ஆவியினுடைய கனிதான சந்தோஷம் நம்ம இருதயத்தை தேவன் கிட்ட தனியான விதத்துல, தேவன் கிட்ட நம்ம கேம்ஸ் ஆட முடியாது பாருங்களேன். கேம்ஸ் ஆடுறது எப்படி? அதெல்லாம் நான் டீல் பண்ண மாட்டேன், கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள படிப்பேன், சர்ச்சுக்கு வருவேன், நல்ல பாட்டு பாட்டு கேட்டவுடனே சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு நம்ம போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஆட்டம் போட முடியாது. நம்ம என்ன நம்ம நினைச்சுக்கலாம், அவர்கிட்டனா நீ ரகசியத்துல உட்காரு, என்கிட்ட உட்காரு, உன் இருதயத்தை பாரு இல்லைங்களா. கொஞ்ச நேரம் டைம் எடுக்கணும், அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைங்க, ரொம்ப பிஸி, போ அப்படியே வாழ்ந்துட்டு போ. இந்த சந்தோஷம் தான் நான் சொல்றேன், ப்ரொடக்டிவிட்டி வாழ்க்கை ஒரு நாள்ல 10 மடங்கு அதிகமா சாதிக்கிற திராணிய கொடுக்கக்கூடியது ஒரு சந்தோஷம் இது. இல்ல இது பரிசுத்தாதிய நம்ம துக்கப்படுத்திட்டோம்னா அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். வெளியில வேற யாரும் பாஸ்ட் கொடுக்க முடியாது, என் பிரசங்கம் கொடுக்க முடியாது, ஒன்னும் கொடுக்க முடியாது. தாவீது மாதிரி நீங்க உட்காந்து டைம் எடுத்து உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட ரகசியமா, ஆண்டவரே நான் மன்னிங்கன்னு கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த ரகசியத்தின் சந்தோஷத்தை எனக்கு கொடுங்கன்னு ஆண்டவர் தாவீது செஞ்சார். ஆண்டவர் கொடுத்தார், அவருக்கு கொடுத்த வாழ்க்கை பார்த்து உங்களுக்கும் கேட்டீங்கன்னா கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட கேம்ஸ் விளையாடக்கூடாது, ஆகவே உங்ககிட்ட கேட்கற அது கேளுங்க. ரெண்டாவதாக இதுல தாவீதுடைய முதல் ஜெபம், ரொம்ப பயந்து அவர் செஞ்ச ஜெபம் என்ன? உம்முடைய பிரசன்னத்தை என்கிட்ட எடுத்துறாதீங்க, உங்களுடைய ஆவியை பிரசன்னத்துல தள்ளாதீங்க, என்னுடைய ஆவியை உங்ககிட்ட எடுத்துறாதீங்க இல்லைங்களா. இது அதிசயம், மிகப்பெரிய பயம் தாவீதுக்கு தான் அங்க இருந்துச்சு. என் குடும்பம் போயிரும், என்ன ராஜால இருந்து தூக்கிடுவாங்க, என் ராஜ்யம் போயிரும், என் புள்ள செத்துரும், அதெல்லாம் இல்லை அவருக்கு. நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நம்முடைய வெக்கம் தான் படணும். நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பயங்கள் என்னங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன என்னையும் உட்படுத்துங்கன்னு சொல்றேன். எனக்கு ஒருவேளை குடும்பத்துல பயம், பணம் குறைவா போயிட போகுதுன்னு பயம், வேலை போயிட போகுதுன்னு பயம், என் பேரு கெட்டுற போகுதுன்னு பயம் இல்லைங்களா, உடம்பு கெட்டுற போகுதுன்னு பயம், பொருளுங்க போயிட போகுதுன்னு பயம், எல்லாம் மிகப்பெரிய பயம். அதுக்குதான் அப்படியே டென்ஷன் எல்லாம் ஆகி அப்படியே வேர்த்தெல்லாம் கொட்டுருது. ஆனா இதுதான், இது மேலதான் பயங்கள், மிகப்பெரிய பயங்கள். அதுக்காகத்தான் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறது, வேறொட்டு ஜெபிக்கிறது. ஆனா மிகப்பெரிய இழப்புகள் அதை விட எவ்வளவு முக்கியம். அதெல்லாம் இழந்தா ஒரு நாள் கூட உயிசுமா இருக்க மாட்டோம் ஜெபிக்காம. ஆனா இதெல்லாம் இழந்து ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல, பரிசுத்தாவின் பிரசன்னம் இல்ல, அதெல்லாம் தேவ பிரசன்னத்தை உணர்றதுல அதெல்லாம் இல்லாம எத்தனை நாளாவது தொடர்ந்து ஒரு அக்கறை இல்லாம போறோம்னா அது எவ்வளவு பெரிய கேவலமான தனம். கடவுள் தான் அந்த அந்த மாம்சீக பயத்துல இருந்து நம்மள காப்பாற்றணும் இல்லைங்களா. அந்த அதுதான் பயம். இப்போ ஒரு சர்ச் மக்களா யோசிச்சு பாருங்க, நம்ம சர்ச் எப்ப தெரியுமா அவியில எழுப்புதெல்லாம் வரும். ஒரு சர்ச் மக்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம், கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தில இருந்து நம்மள தள்ளி அவருடைய ஆவியின் பிரசன்னத்தை அனுபவிக்காம போயிருப்போம். அப்படி ஒரு சர்ச் இருந்துச்சு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அதிசயமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாம் வரப்போறோம், மிகப்பெரிய பயம் நமக்கு என்னவா இருக்கணும். சண்டே நம்ம கூடும் போது ஒரு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இல்லாம போயிடப்போகுது, பரிசுத்தாவின் பிரசன்னம் இல்லாம போயப்போகுதுன்னு மிகப்பெரிய பயம் தான் இருக்கணும். அதுக்காக தான் அப்படி ஒரு பயப்படுற ஒரு சபையா இருந்தா ஆண்டவர்கிட்ட மன்றாடாம சபைக்கு வருவோமா? ஆண்டவரே இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்க போறோம், அந்த ஆராதனையில ஒரு பிரசன்னம் இல்லாம போயிருப்போது, அந்த பிரசங்கத்துல உடைய வார்த்தையை கேட்காம போயிருப்போம், பிரசன்னம் இல்லாத எங்களை கைவிட்டுறாதியோன்னும் போது ஜபிக்காம வருவோமா? ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இல்லாம போயிடப்போகுதுன்ற உணர்வு இருந்தா நம்ம மனம் திரும்பாம அறிக்கையிடாம பாவத்தோடு சபைக்கு வருவோமா? உங்களுடைய பிரசன்னம் இல்லாம போயிடப்போகுதுன்னு பயம் நமக்கு இருந்தா மற்ற சகோதரர்களோடு சண்டை போட்டுக்கிட்டு, மனைவி புருஷன்கிட்ட ஒரு சமாதானம் இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு, புருஷ மனைவி பிள்ளைங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, அதெல்லாம் போட்டுக்கிட்டு என் சமூகத்துல வராத வலிய தேவையில ஓடுன்றாரு ஆண்டவர் அப்படின்னா வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோமா? அந்த பயம் இல்லைன்னா ஆண்டவர் அந்த பயத்தை கொடுக்கட்டோங்க. அந்த பயம் யாருக்கு அந்த பயம் இருக்கோ அது நல்ல அடையாளம், ஆண்டவர் அவங்களை விட்டு போவே மாட்டார். அந்த பிரசன்னம் அவருக்கு மத்தியில அதிக அதிகமா வளரும். அந்த பயம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கட்டும், ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபிப்போம்.